வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று அதிபர் சிவநேசன் சின்னையா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதனால் நிகழ்ச்சியிலே தொகுப்பு என்னுடைய பணியிலே வந்திருக்கின்றது. வழக்கம் போல ஞானவள்ளல் டாக்டர் லம்பவரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பல நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகளும் இமெயில்களும் எம்மை மிகுந்த ஒரு பாச பிணைப்புக்குள்ளே அரவணைத்துக் கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல நேயர்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்திவிடாதீர்கள், நாங்கள் காலையிலே குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றோம் என்றெல்லாம் அன்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய ஒரு மிகுந்த வேலைகளுக்கு மத்தியிலும் சிவப்பணியாக நினைத்து நிலையத்துக்கு வந்து நிகழ்ச்சியை தருகின்ற டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் இவையெல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த சிவனுக்கும் அவன் பேரருளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளிலே நுழைகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் நுழைகின்ற போது ஜப்பானிலே ஏற்பட்டிருக்கின்ற பேரனர்த்தம் ஊழி. ஊழி என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகின்ற அந்த வார்த்தை தமிழிலே, அல்லது கடல் கோள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தை, இப்பொழுது ஜப்பானிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடல் கோள், இதனால் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இதுபோல கடல் கோள்கள் ஏற்கனவே ஏற்பட்டன என்றெல்லாம் எமது நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரலாறுகள், இந்த கடல் கோள்கள் ஏன் ஏற்படுகின்றன, இதை மனிதனால் தடுக்க முடியாதா, விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சி கண்ட பிறகு, அதாவது இங்கிருந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் மிக இலகுவாக மனிதன் போய் வருகின்ற இந்த காலத்திலே, இந்த பூமியிலேயே நடக்கின்ற இந்த விடயங்களை ஏன் மனிதனால் தடுக்க முடியவில்லை, ஏன் அல்லது கட்டுப்படுத்த முடியவில்லை, இவற்றையெல்லாம் நாங்கள் சுவாரஸ்யமாக பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இடையிடையே இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதுதான் உலக தமிழ் வானொலி ஒலிபரப்பிலே விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தொடர்கின்றது. வணக்கம் டாக்டர்.
வணக்கம் நடராஜ்மன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராஜ்மன் அவர்கள் கூறியது போல ஜப்பான் தேசத்திலே நடந்த இந்த சுனாமி அல்லது கடல் ஹோல் பல மக்களை பலி கொண்டிருக்கின்றது, பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தொழில்நுட்ப உலகிலே எமக்கு உடனடியாக அந்த காட்சிகளை ஒளிப்படங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதால் அந்த விளைவுகளை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த மக்களுடைய துயரத்துக்கும் துன்பத்துக்கும் எமது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மக்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணையாக இருக்க வேண்டி நாங்கள் எமது நிகழ்ச்சியை மேற்கொண்டு தொடருவோம். எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, நாங்கள் வந்து சொல்லுகின்றோம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அதை இந்து மதம் மட்டுமல்ல இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக இந்த கடவுள் அன்பு வடிவானவர், அருள் வடிவானவர், நம் மீது கருணை கொண்டுள்ளவர், நம்மை காப்பவர், நம்மை ரட்சிப்பவர் என்றெல்லாம் நாங்கள் கூறுகின்றோம். இந்த உலகங்கள் இந்த அண்ட தொகுதிகள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே அந்த இறைவனுடைய சக்தி இருக்கின்றது, அந்த இறைவனுடைய சக்தியினாலே இவை யாவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும் நாங்கள் சொல்லுகின்றோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று. அப்படி என்றால் இவ்விதமான இயற்கை அழிவுகளை, அதாவது இப்படி சுனாமி அல்லது கடல் கோள், இந்த கடல் கோள் என்றது தமிழிலே இருக்கின்ற சொல், கடல் கொண்ட என்ற தமிழ் சொல்லும் கடல் கோளும் தமிழிலே இருக்கின்ற சொல். எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு மூன்று தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன ஆதியிலே. அந்த மூன்று தமிழ்ச் சங்கங்களிலே முதலாவது தமிழ்ச் சங்கம் கிறிஸ்துவுக்கு முன் 1090 தொடக்கம், கிறிஸ்துவுக்கு முன் 5650 வரைக்கும் கிட்டத்தட்ட 4440 வருடங்கள் இந்த முதல் தமிழ்ச்சங்கம் இயங்கியது. இதிலே 89 பாண்டிய மன்னர்கள் அரசாண்ட காலம். அதிலே முதலாவது மன்னன் காச்சினவளதி, கடைசியாக ஆண்ட மன்னன் கடுங்கோன். இந்த மன்னர் 89 மன்னர்களிலே 8 மன்னர்கள் புலவர்கள். அவதானிக்க வேண்டிய ஒன்று, மன்னர்கள் தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தார்கள். ஆனால் சங்கம் அமைப்பதற்காக பாண்டவர்கள் அதிலே அமர்ந்து விடவில்லை. இந்த 89 மன்னர்களையும் தமிழ் புலவர்களாக தகுதி காணக்கூடிய 8 மன்னர்கள் மட்டும்தான் அந்த சங்க உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த சங்கத்திலே இருந்த அந்த அவையிலே
இந்த முதல் சங்கம் வந்து எந்த காலப்பகுதி என்று குறிப்பிடுகிறார்கள்?
சொல்வார்கள் கிறிஸ்துவுக்கு முன் 10,000 நூற்றாண்டுக்கு முன்னர்.
10,000 நூற்றாண்டுக்கு
முன்னர் இது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், இதெல்லாம் எல்லாம் சமயத்திலேயும் சரி எமது பாரம்பரியத்திலேயும் சரி இதையும் ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். இட் ஷுட் பி எவிடன்ஸ் பேஸ்ட் என்று சொல்லுவார்கள்.
இது ஆதாரபூர்வமாக இருக்கிறதா?
வைத்தியத்துறையிலே நாங்கள் வைத்தியங்கள் எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மருந்து கொடுப்பதென்றால், ஒரு டெஸ்ட் செய்வதென்றால், அதற்கு ஒரு ஆதாரம், ஒரு பின்னணி இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்டால், எங்களுக்கு தமிழிலே ஒரு நூல் இருக்கின்றது, இறையனார் அகப்பொருள் என்ற நூல் ஒன்று இருக்கின்றது. இதை சொல்லுவார்கள், இது 60 சூத்திரங்களை கொண்டது இறையனார் அகப்பொருள். இந்த இறையனார் அகப்பொருள் வந்த முறையும் ஒரு வித்தியாசம், அதுவும் இயற்கையோடு தொடர்புடையது. இன்னைக்கு எதையும் சேர்த்துக் கொள்ளலாம். என்ன நடந்தது என்று கேட்டால், முன்னொரு காலத்திலே பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே வட்கடம், இந்த சொற்களை குறித்துக் கொள்வோம், வட்கடம் பன்னீர் ஆண்டு வட்கடம் சென்றது என்று சொல்லுவார்கள். வட்கடம் என்றால் கடுமையான வறட்சி, மழை இல்லை. இந்த வட்கடத்தை பற்றிய குறிப்பு இந்த பாண்டி நாட்டு தமிழ் நூலில் மட்டுமல்ல, வடநாட்டு நூல்களிலேயும் இருக்கின்றது. இந்த பன்னீர் ஆண்டு வறட்சி, இப்ப கடுமையான வறட்சி, விளைச்சல் இல்லை நாட்டுக்கு, அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிஸ் அப்ப எல்லாம் மன்னனுக்கு இவர்களை எல்லாம் வைத்து தாபரித்து பராமரிக்க முடியவில்லை. அப்பவன் புலவர்களை சொல்லுகின்றான், நீங்கள் வேண்டிய இடங்களுக்கு போய் உங்களுடைய பிழைப்பை பார்த்துக் கொள்ளுங்கள், நாடு திருப்பி மழை பெய்து செழித்த பிறகு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி விடு கொடுத்து அனுப்புகிறான். இந்த பன்னீர் ஆண்டு வறட்சிக்கு பின்னர் மீண்டும் புலவர்கள் திரும்பி வருகிறார்கள். சொல்லுவார்கள், பசி வந்துட பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. திரும்பி வந்து ரீயுனைட்டிங் திருப்பி போன் பண்ணுகிறார்கள். எல்லாத்தையும் போன் பண்ணால் ஒன்று அங்கே குறைவாக இருக்கின்றது. என்னென்று கேட்டால், இந்த அகத்துறை அதாவது காதலுக்கு, காதல் வாழ்க்கைக்கு என்று சொன்னா கஷ்டம் வரும்போது இன்பங்கள் போய்விடும் இல்லையா. வாழ்க்கையின் சர்வைவல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சண்டை பிடிச்சு இருப்பாங்க, பிழைக்க வேண்டும், யுத்தம் நடந்திருக்கு, சண்டை பிடித்திருப்பார்கள், வேட்டையாடி இருப்பார்கள், மனிதனவர் கொண்டிருப்பார்கள், அதெல்லாம் இலக்கியங்களாக வந்து போடலாம். அந்த 12 வருட வறட்சியிலே இந்த காதல் இலக்கணம் போய்விட்டது. அப்போது அவன் அந்த காதல் இலக்கணத்துக்கு நூல் இல்லையே என்று சொன்னால், வந்தவர்களுக்கும் அந்த 12 வருடத்திலே அந்த நூல் செய்யக்கூடியது போயிடுச்சு. இப்ப இவன் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சோமசுந்தர கடவுள் அவரை வணங்குகின்ற பொழுது, இறைவனே இறையனார் அகப்பொருள் என்று 60 சூத்திரங்களை எழுதி கோயிலே செப்பேட்டில் வைத்ததாகத்தான் சொல்லுகிறார். இந்த காதலுக்கு இலக்கணம் இறைவனே எழுதினது என்கிற சமயத்தில்தான் காதலர்களிடையில வேலண்டைன் டேல அதை சொல்ல வேணும். நாங்கள் 60 சூத்திரங்கள் காதல் இலக்கணம், காதல் சொல்லுவார்கள், இந்த ஸ்பைசிங் ஆஃப் த லவ் லைஃப் என்று சொல்லுவார்கள் இல்லையா. திருமணத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி அதை பற்றி நிறைய இருக்கின்றது. தம்பதியிடம் இருக்கின்ற சிறு சிறு பிணக்குகள், பிரிவுகள், ஏக்கங்கள், துயர்கள், சின்ன சின்ன தாபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் போட்டு அந்த காதலை இழைத்து எழுதின அந்த இலக்கண நூல் அந்த இறையனாரக பொருள். இதை இலக்கணம் எழுதி போட்டார். இலக்கணம் என்றால் டெபினிஷன் தானே எழுதினார். இதுக்கு இலக்கியத்தை பிற்காலத்திலே 8 நூற்றாண்டிலே மாணிக்க வாசகரை கொண்டு எழுதியிருக்கிறார். மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடினவர், 8 திருமுறையிலே இருக்கின்றவருடைய திருவாசகம். அந்த மாணிக்க வாசகர் சிதம்பரத்திலேயே தங்கி இருக்கின்ற காலத்திலே இறைவனே அவரிடம் வந்து ஒரு பிராமண வடிவிலே வந்து, உங்கள் திருவாசகத்தை சொல்லும், நான் எழுத வேணும், யூ டிக்டேட், ஐ வில் ரைட் இட் டவுன் என்று சொல்லுகின்றார். அப்ப மாணிக்கவாசகர் டிக்டேட் பண்ணி சொல்ல திருவாசகத்தை இவர் அதை எழுதுவார். எழுதி அத்தோட கேட்கிறார், இந்த ஒன்ஸ் மோண்ட் ரூபம் இல்லையா, அது மாதிரி கேட்கின்றார், நீர் பாவை வாடிய வாயால், என்ன திருவம்பாவை வந்து திருவாசகத்தில் பாவை வாடிய வாயால் கோவையும் பாடுக என்று கேட்கின்ற
திருக்கோவையார்.
திருக்கோவையார் ஒரு காதல் பாட்டு, அகப்பொருள் இலக்கணத்துக்குரிய பாட்டு. அப்ப தான் செய்த இலக்கண நூலுக்கு உரிய நூலை நிறுவனை கொண்டு செய்திருக்கின்ற
இலக்கணத்துக்குரிய
இலக்கியத்தை செய்திருக்கின்றார். அப்ப திருக்கோவையாரன் பாடிய பிறகு அதற்கு என்ன செய்கின்றார் கீழே, மணி வாசகம் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று தான் கையொப்பமிடுகின்றார். The beautiful signature. விட்டுட்டு அதை கொண்டே சிதம்பரத்து உள்ளே வைக்கின்ற சித்தம்பலத்திலே. அப்ப சொல்ல சொல்ல எழுதிய இடம் இன்றைக்கும் சிதம்பரத்திலே இருக்கின்றது. ஆத்மநாத சுவாமி கோயில் என்று அங்கே இருக்கின்றது. சிதம்பரத்துக்கு போவர்கள் அதை போய் தரிசனம் செய்து கொள்ளலாம். அப்ப இந்த மாணிக்க வாசகர்களின் வீடும் இன்றைக்கு புதுச்சேரியிலே பாண்டிச்சேரியிலே இருக்கின்றது. வருடத்தில் ஒரு நாள் அதை காட்சிக்கு வைப்பார்கள். அப்ப இந்த இறையனார் அகப்பொருள் இலக்கிய இலக்கணங்களை எழுதினார் இல்லையா, எழுதிவிட்டு அப்ப அந்த பாண்டிய மன்னன் அதையெல்லாம் செய்து கொண்டு போகின்றார். பிற்காலத்திலே வந்த புலவர்கள் இது வாய் வளவியாக வந்து கொண்டே வந்திருக்கின்ற இறையனார் அகப்பொருளும் அதனுடைய இலக்கணங்களும் வந்து கொண்டு ஓரல் ட்ரெடிஷன் தான் எங்களுக்கு கூட இருந்தது வந்து கொண்டிருந்து பிற்காலத்திலே இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்தில் வந்த நக்கீரர், நக்கீரர் இருந்தார் இல்லையா, அந்த நக்கீரர் இந்த கணக்கான நக்கீரர் வந்து மூன்றாம் கடைச்சங்க காலம், அவர் இதற்கு ஒரு உரை எழுதுறார் இந்த பழைய நூலுக்கு. அவர் எழுதின உரையிலே இந்த தமிழ்ச்சங்க காலத்தை பற்றிய வரலாறு எல்லாம் சொல்லி இருக்கின்றார்.
முதலாவது சங்கம்
இறையனார் அகப்பொருளுக்கு, இங்கிலீஷ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணிடுறார்கள் ஸ்டோலின் லவண்ட், இறையனார் அகப்பொருள் அல்லது இறையனார் களவியல் சொல்லுவார்கள். அப்ப அந்த இறையனார் அகப்பொருளுக்கு இந்த 60 சூத்திரங்களுக்கு நக்கீரனார் எழுந்த உரையிலே இந்த தமிழ்ச்சங்க காலத்தை குறிப்பிடுகின்றனர். இப்ப முதல் தமிழ்ச்சங்கம் இருந்த காலம் 1090 தொடக்கம் 5650 வரைக்கும் கிட்டத்தட்ட 4440 வருஷங்கள் இருந்தது. காச்சினவளது தொடக்கம் கடுங்கோன் வரை இருந்தது. 89 மன்னர்கள் இருந்தார்கள், 549 புலவர்கள் இருந்தார்கள். இதுல இருந்த புலவர்கள் யார் என்று கேட்டால் அகத்தியர் இருந்தது இந்த புலகுடம், அகத்தியருடைய காலம். அகத்தியர்களே பல பேர் இருந்திருக்கிறார்கள், சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் வளர்த்த அகத்தியர், சிவன் தமிழ் வளர்க்க அனுப்பி வந்த அகத்தியர் வந்து இந்த காலத்திலே இருந்திருக்கின்றார். இதுல இருந்த யார் என்று கேட்டு அவர் சொல்லுகின்றார் என்றால் திருவுருமெரித்த விரிசடை கடவுளும்,
சிவன்
சிவன் திருபுரமெரித்த விரிசடை கடவுளும், குன்றறிந்த முருகவேளும், முருங்கியூர் முடிவாக நாயனும், நிதியின் கிழவனும், இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு புலவர்கள் சிவன்ல இருந்து முருகன்ல இருந்து முருநாகரார் என்பவர் முருங்கியூர்ல இருந்தவர், நிதியின் கிழவன் இன்னொருத்தர், இப்படியாக பல பேர் இருந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அந்த போட்ல இருந்த புலவர்கள் இந்த காலத்தில் 549.
இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இப்ப புற சமய சகோதரர்கள் நினைக்கக்கூடும், ஓ அப்படி என்றால் சிவபெருமான ஒரு புலவரோ, இவரும் மனிதராகத்தான் பிறந்தாரோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு ஒரு விளக்கம் தேவை.
சிவன் புறவா யாக்கை பெரியோன், புறவா யாக்கை பெரியோன், புறப்பிலி இறப்பிலி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மதுரையிலே சிவன் வந்து மீனாட்சியம்மையை கல்யாணம் செய்து ஆட்சி செய்தவர், மீனாட்சி அம்மையை கல்யாணம் செய்து மதுரையை ஆண்டவர், மதுரையை கன்னி நாடு என்று சொல்லுவார்கள். மீனாட்சி ஆண்ட நாடுதான்
தென்னாடுடைய
சிவனையை போற்றி எந்நாட்டுவர்க்கு மிரவா போற்றி என்று சொல்லுவார்கள். பொறுத்து சொல்லும்போது சொல்லுவார்கள் தென்னாடு சிவனை என்றால் த லார்ட் ஆஃப் தி சதர்ன் லேண்ட் என்று சொல்லுவார்கள்.
அவ்வளவு மட்டும்தானா?
அவ்வளவு மட்டும்தானா? அதல்ல சிறப்பு. தென்னாடு உடைய சிவனை போற்றி, இது உடனே பொருள் வேற்றுமை உருகு. தென்னாட்டை இறைவன் உலகம் அண்ட சராசரம் முழுக்க இறைவனுடைய ஆட்சி, ஆனா அவன் வந்து கையிலே செங்கோலேந்தி முடிதெரித்து ஆண்டு மன்னனாக இருந்து ஆண்ட நாடு பாண்டி நாடு.
என்ன பேர்லே அந்த ஆட்சி நடைபெற்றது, அதாவது விவரங்களை கொஞ்சம் சுருக்கமாக?
திருவிளையாடற் புராணத்திலே இருக்கின்றது. திருவிளையாடற் புராணத்திலே ஒன்று பார்த்தால் அந்த அந்த காலத்திலே அவர் வந்து ஆட்சி செய்கின்றார். சோமசுந்தரபாண்டியராக இருந்து ஆட்சி செய்கின்றார். மீனாட்சி அம்மை மலையத்துவச பாண்டியன், அவன் பாண்டிய மனவரை வந்து கொண்டிருக்கின்றான். மலையத்துவச பாண்டியனுடைய மகளாக உமாதேவியார் வருகின்றார். அவர்கள் யாகம் செய்கின்றவர், உமாதேவியார் மகளாக வருகின்றார். உமாதேவியார் இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற காலத்திலே சிவன் அவரை திருமணம் செய்து அங்கே வந்து மக்களோடு மக்களாக மன்னனாக இருந்து ஆட்சி செய்கின்றார். தமிழ்ச்சங்கம் வளர்க்கின்றார். அப்ப இனி பிறந்து வந்தது என்பது அல்ல, அவர் அங்கு வந்து ஆண்டார் என்றுதான் அது. அப்ப திருவிடமெடித்த விரிசடை கடவுளும் என்ற இருங்கிறது. இதையே இதுல வந்து ஒன்டாலஜிக்கல் ஹயராக்கி என்று சொல்லுவார்கள். அதுல வந்து அந்த பரசிவன் என்ற ஒருவர் இருக்கின்றார், அந்த பரசிவன்ல இருந்து அடுத்தடுத்து அனாதிமுத்த சிவர்
ஆதிமுக
பரசிவம் வந்து புறப்புறப்பட்டது சொல்லுவார்கள். பரபிரம்மம் பரசிவம் சொல்வார்கள். மகாவிஷ்ணு மகாசிவன்
மகாபுரப்பு
புறப்புறப்பட்ட ஒரே உரை. ஒரு நாமம் ஒரு விதம் ஒன்றுமில்லாத ஆக்கி நாம் ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளவனும் கொட்டாமும்
கருத்தரண்டு கூப்பிடுவாங்க.
அந்த அந்த சிவத்துக்கு அந்தால் வந்து அந்த ஒன்டாலஜி ஹயராட்டிகளும் ரெப்ரசென்டிங் இருக்கிறார். உதாரணமாக குயின் எலிசபெத் இருக்கிறார். எங்களுக்கு அநாதிமுத்த சிவர் என்று பல சிவர்கள் இருக்கின்றார்கள். ஆதிமுத்த சிவர்கள் என்று இருக்கின்றார்கள். பரமுத்த சிவர்கள் இருக்கிறார்கள். பதமுத்த சிவர்கள் இருக்கிறார்கள். அதுல அனந்தேஸ்வரர் இருக்கிறார். அனந்தேஸ்வரர் இருக்கிற உலகம் வந்து அந்த ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற உலகத்திலே அனந்தேஸ்வரர் இருக்கின்றார். அங்கேயும் ஒரு கைலாசம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த வித்யா தத்துவங்களில் ஒன்றாகிய அராக தத்துவத்திலே உள்ள புவனங்களிலே ஸ்ரீகண்ட ருத்ரோ என்ற சிவன் இருக்கின்றார். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரோ என்ற சிவன் தான் நாங்கள் பார்க்கின்ற தியான வடிவிலே இருக்கின்ற சிவன். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவர்தான் இந்த புராணங்களிலே சொல்லப்படுகின்ற எங்களுடைய ஹீரோ. இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் வந்து சிவனுடைய அதே வடிவு, அதே வடிவு, அதே உருவம். ஆனா அந்த ஹயராக்கியே அந்த கீழே எங்களுக்கு அனைத்தாக வருகின்றது. அப்ப எங்களுக்கு சிவன் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் இங்கே வந்து பாண்டிய மன்னனாக இருந்து ஆட்சி வருகின்றார். மாணிக்கவாசகர் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிக்கிறார். எப்படி? இப்ப ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கிறார் பராக் ஒபாமா. அவர் கோடைக்கால விடுமுறை அந்த ஒரு இடத்துக்கு போறாருன்னு சொன்னால் ஏன்னா ஆபீஸ் எல்லாம் மூடி வச்சுட்டா போறாங்க. அவர் போனார் என்று சொன்னால் இட்ஸ் இட் வில் பி ஒரு மோடிஃபைடு ஆக்டிவிட்டிஸோட அவருடைய செக்ரட்டரியில இருந்து அதுல இருந்து எல்லாம் அங்கே போகும். ஹாலிடேக்கு போனாலும் அது அங்கே போகுது. அப்ப அங்கே என்ன நடக்குது? ஒரு மினி ஒயிட் ஹவுஸ் வந்துருக்கு இல்லையா? வாஷிங்டன் அங்க போன மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி சிவன் இங்கே வந்து ஆண்ட பொழுது அது தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அந்த பாத்திரங்களில் வந்து சேர்ந்து விட்டார்கள்.
டாக்டர், இதுல ஒரு கிளை கேள்வி. அதாவது மதுரையிலே நடந்த திருவிளையாடல் புராண சம்பவங்களிலே கல்யாணிக்கு கரும்பு ஊட்டிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வரலாற்றுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன?
திருவிளையாடல் புராணத்தில் இந்த இது வருகின்றது. லீனியாலஜி என்று சொல்லுவாங்க. ஒருவர் ஒருவராக ஆண்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு பின் இவர் அரசாண்டார், இவருக்கு பின் அரசாண்டு. பிற்காலத்திலே வந்த பாண்டிய மன்னன் ஒருவன் காலத்திலே இறைவன் எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்று வருகின்றது. இறைவன் எல்லாம் வல்ல சித்தர்
சித்தராக வருகிறார்.
சித்தராக வருகிறார். 11 கணங்கள் இருக்கின்றார்கள் பார்த்தோம். அது ஒரு வருஷங்கள் சித்தர்கள். அதே மாதிரி எங்களுக்கு 18 சித்தர்கள் தமிழ்நிலை சொல்லுவார்கள். அதை விட எத்தனையோ சித்தர்களை நாங்கள் வானன் காணுகின்றோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வல்லமை, ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு வழிபாடு இருக்கின்றது. இதில் எல்லாம் வல்ல சித்தர் இறைவன். அவர் எல்லாம் வல்ல சித்தராக வந்து மதுரையிலே இந்த திருவிளையாடல் செய்கின்றார்.
பெரிய திருவிளையாடல்.
கல் ஜானைக்கு கரும்பு தீத்துகின்றார். மன்னன் அவரை அழைத்து வர சொல்லுகின்ற பொழுது அவர் போகவில்லை. இது என்ன மாதிரி என்று சொன்னால், அலெக்ஸ் கிரேட் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த காலத்திலே, அவர் இந்தியாவுக்கு வரவில்லை, அந்த நாளில் ஆப்கானிஸ்தான், அந்த நாளில் ஆப்கானிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியா, காந்தார தேசம் என்று சொல்லுவார்கள். கண்டஹாரங்கள் சொல்லுவதும் இல்லையா? அங்கே இருந்தான் காந்தாரி திருடாஷ்ரமனுடைய மனைவி அங்கே இருந்து வந்தவர். அப்ப அந்த கந்தஹார், அந்த காந்தார அதுக்கு கிட்டதாக வருகின்ற காலத்திலே அது இந்தியாவுடைய எல்லைப்பகுதி. அங்கே ஒரு சன்னியாசியை பார்க்கின்றார். சன்னியாசி ஒன்றும் இல்லாமல் எளிமையாக இருக்கின்றது. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அழைப்பு கொடுக்கின்றார் குடிக்கிறவர் சொல்லி. இப்ப வந்தவர் வந்து அழைக்கின்றார். தி கிரேட் கிங்,
தி கிரேட் கிங்
அலெக்சாண்டர். அவன் அப்படிதான் அலெக்சாண்டர் தி கிரேட் என்று தான் இன்றைக்கு சொல்லுவார். அழைக்கின்றார் வேறு ஒன்று வந்து சொல்லி போட்டார். கிரேட் கிங் என்று எனக்கு கடவுளை தவிர ஒருவரும் இல்லை, நாம் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. வரவிலாவிட்டால் உம்முடைய தலை போயிடும். இந்த உடம்புதான் போகும் ஐயா, உயிர் போகாது சொல்லுகின்றார். அப்ப அலெக்சாண்டருடைய வீட்டிலே அவன் சொல்லுகின்றான், ஐ கேம் டு கன்கர் த லேண்ட் பட் ஐ வாஸ் கன்கர்ட். அதே மாதிரி இங்கேயும் பாண்டிய மன்னன் இப்படி ஒரு சித்தர் வந்து இருக்கின்றார். ஆள் அனுப்பும் பொழுது அவர் வரவில்லை. பிற்பாடு பாண்டிய மன்னனே வந்து இவரை சோதிக்கணும்னு எல்லாம் செய்ய முடியுமா மக்கள் கேட்க ஓம் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது பக்கத்தில் ஒருவர் கரும்பு கட்டு வைத்திருக்கின்றார். கோயில் வாசப்பிடிப்பு, கோயில் இப்போ இருக்கிற அமைப்பு பெருசு, அந்த காலத்தில் இந்த கர்ப்பகிரகம் அதோட தான் இருந்தது. அப்ப அந்த கல் ஆணை இப்போ இருக்கிறது அந்த கல்லிலே. அந்த யானையை காட்டி இந்த கல் யானைக்கு இந்த கரும்பை தீர்த்த முடியுமா கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அது ஆம் என்று சொல்லி அனைவரும் வாங்க, அனைவரும் பார்க்க அந்த கரும்பை வேண்டி அந்த கல் யானைக்கு கொடுக்க அந்த கல் யானை கரும்பை சாப்பிட்டது. இது வரலாறு. அந்த கல் யானை இன்றைக்கும் அந்த பாசப்படியிலே இருக்கின்றது சுந்தரேஸ்வரருடைய. இதே மாதிரியாக சிதம்பரத்திலேயும் ஒரு வரலாறு உண்டு. சிதம்பரத்திலே நாங்கள் உள்ளுக்கு அந்த சிட்டம்பலத்திலே ஏறி உள்ளே போய் வணங்குவதற்கு போகின்ற பொழுது அந்த வாசப்படியிலேயும் அங்கேயும் கல்லானை இருக்கின்றது. எங்களுக்கு மெய்கண்ட சாத்திரங்கள் 14, இந்த 14 மெய்கண்ட சாத்திரங்கள் ஒன்று திருக்களிப்பு படியார் உயிர் வந்தது செய்கிறது. அது எப்படி என்ன, அந்த நூலை செய்து அவர் அந்த வாசல் படியிலே வைக்க அந்த யானை தன்னுடைய துதிக்கையால், அந்த கல் யானை தன் துதிக்கையால் எடுத்து உள்ளே வைத்தது. அப்ப இப்படி இந்த மன்னர்கள் இந்த மன்னராக
முதற்சங்கத்துக்கு
முதற்சங்க காலத்தில் இருந்து அவர் ஆண்டு கொண்டு வருகின்றார். இறைவனுக்கு புறப்பிறப்பில்லை, ஆனால் வடிவங்கள் கொண்டு வருவார், மக்களோடு வருவார் என்றதுக்கு இது உதாரணம். அப்ப இந்த இருந்தவர்கள் அந்த அவையில இருந்தவர்கள் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த போர்ட் ஆஃப் தி தமிழ்ச்சங்கத்தில் வந்து 549 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதுல ஓர்டினரி மெம்பர்ஸ் ஆக 4449 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு நூல் வந்து அகத்தியம்.
அகத்தியம்
அந்த இது இருந்த இடம் வந்து முதலில் இந்த மதுரை அக்காலத்தில் இருந்த மதுரை இருந்தது. இதுல வந்து அந்த நாளில் இருந்த கலப்பு நூல் இன்றைக்கு எங்களுக்கு இல்லை. முழுநாரை, முதுகுருகு, கலாரியாவிரை இந்த நூல் பேரெல்லாம் இருக்கின்றது நூல் இல்லை. இது இல்லாமல் போனது ஒரு கடல் ஹோல். இதே மாதிரி
ஒரு
சுனாமி வந்து அழிந்து கொண்டு போக அந்த மதுரை முழுக்க கடல் கொண்டது. கடல் கொண்டால் இனி இரண்டாவது தமிழ்ச்சங்கம் வாங்குது. அடுத்ததாக தப்பி பிழைத்தவர்கள்
திருப்பி
இப்போ அவர்கள் கொண்ட தலைநகரம் கபாடபுரம்.
கபாடபுரம்,
இந்த கபாடபுரம் வந்து தொடங்கி இது வந்து 3700 வருஷம் நடக்குது. அதாவது கிறிஸ்துக்கு முன் 1950 வரை இந்த தமிழ்ச்சங்கம் நடக்குது. இதேதான் இங்கேதான் கவனிக்க வேண்டும் நாங்கள். இதுதான் பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு காலம். விவிலிய வேதத்திலே அவர்களுடைய கடவுள் அந்த முதலாவதாக அங்கே கடவுளை பார்த்தால் அது யூதர்களுடைய இஸ்ரவேலுடைய தேவனாகத்தான் காட்டப்படுகின்ற முழுமையான கடவுள் இஸ்ரவேலுடைய தேவனாகத்தான் காட்டப்படுகின்ற பழைய ஏற்பாட்டு படிப்புகள் புரியும். அவர்களுடைய முதலாவது மனிதன், அவர்களுடைய முதலாவது மனிதன் ஆதாமுவால்
படைக்கப்படுகின்ற
அந்த ஆதாம் வந்து ஜீவித்திருந்த காலம் 964 வருஷம்.
வருஷம்
சரியாக அச்சுட்டாக 4400 வருஷத்துல 4வது ஆண்டு இயேசு கிறிஸ்துநாதர்
பிறக்கின்றார்.
இயேசுக்கு பிறகு இன்றைக்கு 2010 வருஷம் என்றால்
6010
வருடங்கள்.
நீங்க 964 கூடனா கிட்டத்தட்ட 7010 வருடங்கள் வருது.
நீங்க 964 சேர்த்து 6010. அப்ப இதுல வந்து என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், இதுக்கு தொடர்பு இருக்கிறது இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் அதுக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்தில் 59 பாண்டிய மன்னர்கள் அழகு ஆண்டார்கள். சொல்லுவார்கள் வெந்தேர் செழியன் தொடக்கம் முட திருமாறன். முடம் என்பது கால் வழங்காது. அப்ப கால் வழங்காத ஒரு திருமாறன் என்ற ஒரு மன்னன் இருந்திருக்கின்றான் முட திருமாறன். முன்னர் இருந்த கடைசி மன்னன் வந்து கடுங்கோன். அவர் சுனாமியிலே அழிந்து விட்டேன். அப்ப இங்கே தொடங்கிய மன்னன் வந்து வெந்தேர் செழியன். ஆனால் இந்த மன்னன் முட திருமாறன் இதற்கு அடுத்து நடந்த சுனாமியிலே தப்பி பிழைத்து மூன்றாவது தமிழ்ச்சங்கத்திலே தொடங்குகின்றான். முதல்
மன்னன்
புரியுதானே. அப்ப இந்த 59 பாண்டிய மன்னர்கள் இருக்கின்றார்கள், 59 போட் மெம்பர்ஸ் இருக்கணும். அகத்தியனாரும் இங்கே தப்பி பிழைத்து வந்திருக்கின்றார். அகத்தியனாரோட இங்க வந்து தொல்காப்பியனார் வந்துட்டார். அதை விட இருந்தையூர் கருங்கோழி, வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டுரங்கன், திரையன்மாறன், கீரந்தை, இதெல்லாம் புலவருடைய பெயர்கள். இதில் ஒரு புலவருடைய பெயர் மோசே. மோசே 2 தமிழ்ச்சங்க காலத்திலே, அது உலகளாவிய காலம்,
உலகம் ஒன்றாக இருந்தது
அந்த அந்த காலத்திலே இவர் வந்து இங்கே தமிழ்ச்சங்கத்திலே ஒரு தமிழ் புலவராக இருந்திருக்கின்றார் மோசே.
அதிர்ச்சியான மிக ஆரவிக்குரிய
காலம் ஒத்து போகுது இல்லையா. கிறிஸ்துவுக்கு முன் 5650 இருந்து 1950 வரைக்கும் வருகிறது. அப்ப கிறிஸ்துவ 4000 வருஷத்துல இருந்துதான் வருகிறார். அந்த 2000 வருஷத்துல மோசே இந்த காலம்
காலம் வருது.
அப்ப அந்த சரியாக பொருந்து கொண்டது. இது மட்டும் இல்ல, இது மட்டும் பொருந்தவில்லை, வேற என்ன பொருந்தது என்றால் இதிலே கிருஷ்ணர் கூட ஒரு புலவராக இருந்திருக்கின்றார் சொல்லுகிறார்கள். துவரை கோன், ஒரு புலவருடைய பெயர் துவரை கோன். துவரை என்பது
துவாரகாபுரி,
கோன் என்பது அரசன். துவரையர் கோன் என்ற வர்ணனம் எங்கே வருகின்றது என்றால் பெரிய புராணத்தில் வருகிறது. பெரிய புராணத்தில் வரலாற்று வரலாற்று சொன்னால் பெரிய வரலாறு இப்படித்தான் தொடங்குகின்றது. உபமன்ய முனிவர் கைலாசத் மலையடிவாரத்தில் இருந்து மற்ற முனிவர்களுடன் வந்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றனர். நாங்கள் இப்பொழுது வானொலியிலே கலந்துரையாடி கொண்டிருக்கிற மாதிரி ஆத்மீய விஷயங்களை கலந்துரையாடிக்கின்ற காலத்திலே வானத்திலே ஒரு ஒளி சென்றது. அவர் எழுந்து நின்று கரங்கூப்பி வணங்கினார். பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து இது என்ன என்று கேட்க சுந்தரர் போகிறார்.
இந்த ஒளியாக போற வரலாறு வந்து நான் போன கிழமை உறுதிப்படுத்திக் கொண்டேன். பல்வேறு ஆய்வுகள் உங்களை மாதிரி துணையாக இருக்கின்ற காரணத்தினாலே அது எப்படி வந்து ஒளி மாற்றம் ஏற்படுகிறது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொண்டேன். இது நடக்கும், சாத்தியம்
நடக்கிறது. எங்கட காலத்தில் நடந்தது என்று சொன்னால் ரமண மகர்ஷி காலமான பொழுது பலருக்கு அந்த ஒளி தெரிந்தது. வடக்கு நோக்கி ஒரு நட்சத்திரம் போனோம் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
அது ஐயப்பனுக்கு இன்னைக்கு மகர ஜோதியாக கொண்டாடினர்.
அது ஒன்று. இரண்டாவதாக எங்களுக்கு ஜாழ்ப்பாணத்திலே மானிப்பாயை சேர்ந்தவர் திருவிளங்கம் என்று சொல்லி தேசிய திருவிளங்க தேசியர். அவர் ஒரு லாயர். அவர் கொழும்பு முனிசிபாலிட்டி மெம்பராக இருந்திருக்கிறார். கொழும்பிலேதான் ஜீவித்திருந்தவர். அவர் சைவத்திலே மிகவும் ஊறியவர். சித்தாந்த சாஸ்திரங்களிலே சித்தியாருக்கும் சிவப்பிரகாசத்துக்கும் உரிய எழுதி இருக்கிறார். உண்மையான உரை. அப்போ அவர் கொழும்புல இருந்து அவர் காலமான காலத்திலே யுவர் சுவாமிகள் யாழ்ப்பாணத்திலே கொழும்பு துறையில இருந்து அவருடைய குடை இருக்கின்றது கொழும்பு குடையில் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அதிலிருந்து வெளியே ஓடி வந்து வானத்தை பார்த்து திருவிளங்கம் ஜோதியுட்கலந்தான், திருவிளங்கம் ஜோதியுட்கலந்தான் என்று யுவர் சுவாமிகள் சொல்லுகின்றார். இது அடுத்த வரலாறு. இன்றைக்கும் மட்டக்களப்பிலே சித்தாண்டி முருகன் கோவில் இருக்கிறது. அந்த சித்தாண்டி முருகன் கோயில அந்த வட்டாரத்திலே பார்த்தால் பலர் இந்த ஜோதியை அடிக்கடி பார்த்திருக்கின்றார்கள். அவர் சொல்லுவார்கள், கதிர்காமத்தில் இருந்து முருகன் சித்தாண்டிக்கு வருவதாக சொல்லுவார்கள், அல்லது சித்தாண்டியிலிருந்து முருகன் கதிர்காமத்துக்கு போவதாக சொல்லுவார்கள். கடைசியாக போன வருஷம் இது நடந்தது, ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது பேப்பர்ல. இப்படி ஒரு ஜோதியை பல பேர் பார்க்கிறார்கள். இவையெல்லாம் நல்ல சோல்ஸ். அந்த கதிர்காமம் வந்து ஒரு சித்தருடைய இடம்.
அது
சொல்லுவார்கள்
பாபாஜி,
பாபாஜி கிரிய பாபாஜியே அங்கே போய் இருந்து பூகரை சந்தித்து அங்கிருந்து உபதேசம் பெற்றதாக சொல்லுவார்கள். அப்ப இப்படி பல சித்தர்கள், எல்லா சித்தர்களும் மனித உடம்பிலே தெரியுமென்றில்லை. 15 கணங்களிலே சித்தர்கள் ஒருவராக கணங்களாகவும் சித்தர்கள் இருப்பார்கள். அங்கே இருந்தவர்கள் டிபார்ட் பண்ணும் பொழுது அந்த ஜோதி தெரிகின்றது. அந்த ஜோதி வடிவான
மிக அற்புதமான, அதை பற்றி ஒரு நாளைக்கு நீண்ட விளக்கங்கள் தேவை. இப்ப இந்த மோசையுடைய கதைக்கு
அப்ப இந்த உமன்ய முனிவர் அந்த ஜோதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். இப்படி அப்ப உமன்ய முனிவரை வர்ணிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், இவர் துவரையர் கோனாகிய கிருஷ்ணனுடைய முடியிலே தன்னுடைய அடி பாதத்தை வைத்தவனே. நாமல் கிருஷ்ணனுக்கு தீட்சை கொடுத்தது உமன்ய முனிவர். இது மகாபாரதத்தில் வரும். மகாபாரதத்திலே முக்கியமான பகுதி இந்த பீஷ்மர் சொல்லுகின்ற தர்ம உபதேசம். அனுசாசன பர்வம், சாந்தி பர்வம் என்று ரெண்டு அத்தியாயம். நேரம் வந்தவர்கள் கட்டாயம் அதை வாசிக்க வேண்டியது. எத்தனையோ விதமான தர்மங்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற. உலகத்திலே மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவனுடைய கடமை என்ன, தாயினுடைய கடமை என்ன, அரசனுடைய கடமை என்ன, பிராமணனுடைய கடமை என்ன, தர்மம் தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், பல விதமான தர்மங்களை பற்றி இருக்கின்றது. இதிலே இந்த யுதிஷ்டர் அவர் அம்புப்படுக்கையில் இருக்கின்ற காலத்திலே அவர்கள் வந்து அந்த அம்புப்படுக்கையில் இருக்கின்ற காலத்திலே எல்லாரும் அவரை போய் பார்ப்பார்கள். அப்ப யுதிஷ்டரன் எல்லாரும் போய் பார்க்கும் பொழுது அந்த உபதேசம் நடந்து கொண்டிருக்கின்றது. யுதிஷ்டரர் பீஷ்மரை கேட்கின்றார், சிவனை பற்றிய பெருமையை சொல்லும். சிவனுடைய பெருமையை நான் எவ்வாறு சொல்லுவேன், கிருஷ்ணன் நிற்கின்றாரே என்று சொல்லி சொல்ல, கிருஷ்ணர் அந்த நேரத்திலே அந்த அனுசாசன பர்வத்திலே தன்னுடைய சனக்கு சிவன் அருள் செய்த கதையை சொல்லுகின்றார். அதிலே தான் போய் தவம் செய்ய போனது, உபமன்யர் அவருக்கு தீட்சை அளித்தது, தான் சிவனை வணங்கி வரங்கள் பெற்றதெல்லாம் சொல்லுவார். இது அனுசாசன பர்வத்திலே இருக்கின்றது. இதே அனுசாசன பர்வத்திலே பிற்பகுதியில்தான் பீஷ்மர் கிருஷ்ணருக்கு பார்த்து விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொன்னது. இதே அனுசாசனத்திலே கிருஷ்ணர் தனக்கு உபமன்யவன் சொன்னதாக சிவசகஸ்ரநாமத்தையும் சொல்லியிருக்கின்றார். இப்ப சிவசகஸ்ரநாமம் இங்கே இருக்கின்றது மகாபாரதத்திலே, விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றது பகவத்கீதையும் மகாபாரதத்திலே இருக்கின்றது. அப்ப இந்த திருவரையர் கோன் என்ற இந்த கிருஷ்ணர் வந்து இங்கே இருக்கின்றார். கிருஷ்ணருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும், அவர் வந்து பல பாஷைகள் தெரிந்தவர், அந்தந்த பாஷைகள் அந்தந்த ஆக்கள் மாறி பேசக்கூடிய சொல்லுவார்கள். அஷ்டதசா லிபி பேதம் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து பதினெட்டு பாஷைகள் முக்கியமானவையா. அந்த பதினெட்டு பாஷைகள் அஷ்டதசா, தசம் என்றா பத்து, அஷ்டம் என்றா அது, லிபி என்றா எழுத்து, பேதம் என்றா வித்தியாசம், அதெல்லாம் தெரிந்தவர்கள். இது 64 கலைகளிலே ஒன்று.
மொழியர்
எங்களுக்கு எல்லாம் அறிவுகளை பார்த்து 64 பிரித்திருக்கிறார்கள் இல்லையா. அம்பாளுக்கு ஒரு பேர் சதுஷ்டி கலாமயி என்றா 64 கலைகளின் வடிவாக இருப்பவள். 64 கலைகளிலே ஒன்று இந்த அஷ்ட தசா லிபி பேதம். 18 விதமான பாஷைகளுடைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கை தெரிந்திருத்தல், அறிந்திருத்தல், புலமையுடையதாயிருத்தல். அதே மாதிரி மிருகங்கள் வரவர்கள் உயிரினங்களுடைய பாஷைகளை பரிமாறுகளை அறிந்திருத்தல் ஒரு கலை.
சித்தர் கொங்கனர் பேசியிருக்கிறார் அந்த மாதிரி.
இது 64 கலைகளில் ஒன்று. மனிதர்களும் செய்கின்றார்கள். அமெரிக்காவிலே புரோகிராம் நடக்கின்றது. அதனால பிராணிகள் பறவைகளை பார்த்து ஒருவர் வந்து சொல்லுவார், இதை பார்த்து இந்த பிராணி முன்னறுப்படி இருந்திருக்கின்றது, இப்போ போயிட்டுல இருக்கின்ற இது ஒன்றுக்கு பயப்படுகின்றது, அல்லது எல்லாம் சொல்லுவார்கள் பிராணியை பார்த்து எல்லாம். அது இப்பவும் இருக்கின்றது, அது ஒரு கலை. அப்ப இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கத்திலே வந்து 3700 ஓனர் மெம்பர்ஸ் இருந்திருக்கணும். 59 போர்ட் மெம்பர்ஸ், 3700 போர்டு மெம்பர்ஸ். இங்கே நூல் எழுதியிருக்கின்றன. கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல், அதெல்லாம் இப்ப இல்லை. இவர்களுக்கு நூல் முன்சொன்ன அகத்தியர் இருந்திருக்கிறது. அகத்தியருடைய நூல் இங்கே இருக்கிறதா. தொல்காப்பியம் வந்ததும் இக்காலத்திலே தான்.
இரண்டாவது தமிழ்ச்சங்கம்.
ஓ, இது தொல்காப்பியம். இசைநுணுக்கம், இந்த நாடகங்கள், இசைநுணுக்க சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற மேடையமைப்பு பற்றி குறிப்பிடுகின்ற நூல்கள், நூல் குறிப்புகள் இன்றைக்கு இல்லை, அழிந்து விட்டன. அப்ப இதெல்லாம் அந்த சுனாமி. அப்ப இதுக்கு பிறகு ஒரு சுனாமி வர இந்த கபாடபுரம் அழிந்தது, கடலில் சென்றது இல்லையா. இந்த கடல் கொண்ட குமரி என்று சொல்லி, குமரி கண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா. அந்த இது இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கம் வந்து 1750 தொடங்குகிறது. இது தென் மதுரை, இன்றைக்கு இருக்கிற மதுரை. முதலாவது இருந்த மதுரை கடலுக்கு போட்டியது, இது இரண்டாவது மதுரை இப்ப இருக்கிறது. இந்த மதுரையிலே 1750 தொடக்கம், கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்து பிறந்து கடைசியாக அரங்கேற்றப்பட்டது திருவள்ளுவருடைய திருக்குறள்.
மூன்றாவது
தமிழ்ச்சங்கம் வருகின்ற பொழுது, இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து முடத்திருமாறன் முதலில் இருந்து தப்பிப்பிழைத்து வருகின்றான். உக்கிர பெருவழுது என்ற மன்னன் காலம் வரைக்கும் இது வருகிறது. இடையில வந்து 49 மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். இந்த உக்கிர பெருவழுது மன்னன் காலத்திலேதான் திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. திருக்குறள் அரங்கேற்றது கிறிஸ்துக்கு முன் 31 ஆண்டு.
இப்ப இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் முதலாம் தமிழ்ச்சங்கத்துக்குரியதா, இப்ப பிந்தி இருக்கிற மூன்றாம் தமிழ்ச்சங்கத்துக்குரியதா?
இப்ப இருக்கிற பாண்டியனுடைய அந்த ஆலயம் வந்து இப்போது இருக்கிற கடைச்சங்க காலத்துக்குரியதாக தான்
கதைகள் எல்லாம் இருக்கு.